இலங்கையுடைய கௌரவ உறுப்பினர் மன்சூர் அவர்கள், உங்களுக்கு 10 நிமிடங்கள் இருக்கின்றது.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கௌரவ சுற்றாடல் மற்றும் வன சீவராசிகள் வளங்கள் அமைச்சரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற தாவர வனவிலங்கு பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான விவாதத்திலே பேச கிடைத்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய முழுநாள் விவாதத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சகல உறுப்பினர்களுடைய விடயங்களை பார்க்கின்ற போது, ஒரு காட்டு யானை விடயத்தை நாங்கள் சரியான அறிவுபூர்வமான வெற்றியளிக்கக்கூடிய விதத்திலே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதவர்களாக தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாம் விளங்கியிருக்கின்றேன். நாங்கள் இந்த பாராளுமன்றத்தினுடைய ஏறக்குறைய இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 4.5 வருடங்களாக இந்த பாராளுமன்றத்திலே காட்டு யானை பிரச்சினை தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றது. அதற்கான ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாக்கள் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன. காட்டு யானையை காடுகளிலே இருந்து வெளிவருவதை தடுப்பதற்கான மின்சார வேலியும் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அந்த பிரச்சனை வேறு வடிவத்திலே விஸ்வரூபமும் எடுத்திருக்கிறது. காட்டு யானை அதனுடைய அட்டகாசம் காரணமாக காடும் கூட அழிந்து கொண்டிருக்கிறது. காட்டிலே இருந்த மற்ற ஏனைய விலங்குகள் காடுகளை இருந்து வெளியேறி அப்பாவி விவசாயிகளுடைய பயிர் விளை நிலங்களை விளை பொருட்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. குரங்கு மற்றும் இங்கே சொல்லப்பட்டது போல காட்டு மாடுகள், காட்டு புலி எல்லாமே இன்று மனிதன் வாழ்கின்ற பிரதேசத்தை நோக்கி படையெடுத்து வருகின்ற நிலைமை காணப்படுகின்றது என்றால், காட்டுக்குள்ளே யானைக்கு தேவைப்படுகின்ற உணவு கிடையாது. ஆகவே இந்த விடயம் ஒரு அறிவுபூர்வமான வெற்றியளிக்கூடிய வகையிலே இதை மிக சரியாக ஒரு திட்டமிடலை செய்து இதை அவசரமாக தீர்த்தி வைக்க வேண்டிய அவசியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த நாட்டினுடைய விவசாயிகளை பாதுகாக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். விவசாயிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததற்கு அவர்களுக்கு அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் எங்களுடைய இந்த உரத்தை நீங்கள் இலவசமாக தராவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் காசிக்கு கூட பெறுவதற்கு இயலாத நிலைமையிலே நாங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறோம், போதாதென்று இந்த காட்டு யானை மற்றும் விலங்குகளினுடைய பாதிப்பாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய ஜீவனபாயம் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, நாங்கள் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவர்கள் எல்லா பிரதேசங்களிலும் இருக்கிற விவசாயிகள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் பாரதூரமான விடயமாக பார்க்க வேண்டும். இந்த இவ்வாறு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய தீர்க்க வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள் நாட்டிலே காணப்படுகிறது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலேதான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி குறித்து நாங்கள் எங்களுடைய முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறான சூழலில் இந்த பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் தலைமைகள் விடுக்கின்ற சில அபாய அறிவிப்புகள் இன்னும் இன்னும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி தொடர்பான ஒரு சரியான அடைவை எங்களால் பெற முடியாத நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு சேர்த்து விடுவார்களோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே, நேற்றைய முன்தினம் எங்களுடைய சங்கைக்குரிய கௌரவ அத்துரலிய ரத்ன தேரோ அவர்கள் ஒரு சட்ட மூலத்தை முன்வைத்திருக்கிறார். அதை சரியாக ஆராய்ந்த போது அது என்னவென்றால், அது ஏற்கனவே அவரால் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சட்ட திருத்தம் தொடர்பான ஒரு குறை நிரப்பியாக அதை நான் பார்த்தேன். ஜனவரி மாதம் அந்த எங்களுடைய ஞானசேர எங்களுடைய அத்துரலிய ரத்னதேர் அவர்கள் முன்வைத்திருக்கிற விடயம் என்னவென்றால், பொது திருமண சட்டத்தை திருத்துவதும் முஸ்லீம் தனியார் சட்டத்தை இல்லாமல் செய்வதும், அதை முன்வைத்து பின்னர் தான் நம்புகிறேன் அவருக்கு யாரோ அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள், இது போன்ற இன்னும் இன்னொரு சட்டங்கள் நாட்டிலே காணப்படுகிறது, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு அப்பால் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் போன்று மலைநாட்டு சிங்கள மக்களுக்குமான ஒரு கண்டி சட்டம் இருக்கிறது, அதுவும் நீங்கள் அது குறித்தும் நீங்கள் ஒரு ஒரு பிரேரணையை அதையும் இல்லாமல் செய்கின்ற ஒரு முன்மொழிவை செய்தால் உங்களுக்கு இது தொடர்பான கேள்வி சந்தேகம் இல்லாது என்று சொன்னது போல நேற்று முன்தினம் அதற்கான ஒரு முன்மொழிவையும் செய்திருக்கிறார் குறை நிரப்பி பிரேரணையாக. அன்பார்ந்த தவிசாளர்களே, மலைநாட்டு சிங்கள மக்களுக்காக நீண்ட காலமாக கண்டி ராஜ்யத்தினுடைய காலத்திலிருந்து நடைமுறையில் இருந்து வருகின்ற அந்த கண்டி சட்டம் என்பது சில வேளை அதை இல்லாமல் செய்தால் அந்த மக்கள் அது தொடர்பாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். என்றால் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பௌத்த மக்களாக காணப்படுகிறார்கள். இது முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது ஒரு தனித்துவமான ஒரு ஒரு சமூகத்துக்கான ஒரு சட்டம். அந்த சட்டம் நடைமுறையில் இருப்பதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. நான் எங்களுடைய சகோதர கௌரவ உறுப்பினர் அத்துரலிய ரத்னதேர் அவர்களை ஒரு இனவாதியாக நான் பார்க்கவில்லை. அதே போன்று அந்த இனவாத ரீதியான கருத்துக்களை சொல்லுகின்ற எங்களுடைய பௌத்த சகோதரர்கள் யாரையுமே நான் இனவாதியாக இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் உண்மையாக பௌத்த தர்மத்தை அவர்கள் நடைமுறை வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் யாருமே இனவாதியாக இருக்க முடியாது. அவ்வாறென்றால் ஏன் இவ்வாறான இனரீதியான கருத்துக்களை முன்வைத்து நாட்டிலே குழப்பத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு விடையாக என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இந்த அரசியல் ரீதியாக
உங்களுக்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு,
அரசியல் ரீதியான அடைவுகளை அவருடைய எண்ணங்களை அடைவதற்கு மக்கள் மத்தியிலே குழப்பங்களை உருவாக்கி அதனை சாதிக்க வேண்டும் என்று விளைகின்றார்கள். இது ஒரு பாரதூரமான விடயமாக நான் பார்க்கிறேன். ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட நகல்வு அல்லது திருத்தம் கொண்டு வரப்போகின்ற போது அது எல்லா ஏறக்குறைய எல்லா மக்களையும் எல்லா இனத்துக்கும் ஒரு நன்மை செய்கின்ற ஒரு 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 சாதகமான விடயமாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லா இனமும் சிங்கள மக்களோடு சேர்ந்து சிங்கள தலைவர்களோடும் முஸ்லீம் தலைவர்களும் தமிழ் தலைவர்களும் சேர்ந்துதான் 1948 நாங்கள் சுதந்திரத்தை பெற்றெடுத்தோம். மிக ஒற்றுமையாக நம்பிக்கையோடு அந்த சுதந்திரம் பெற்ற 8வது வருடத்திலேயே ஒரு பாரிய குழப்பம் நாட்டில் வருகின்றது. ஒரு 30% மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழியை புறந்தள்ளி அப்போது சுதந்திரம் பெறுகின்ற போது அரசகர்ம மொழியாயிருந்த ஆங்கில மொழியை மாற்றியமைப்பிற்காக கொண்டு வந்த சட்டம் தனிச்சிங்கள சட்டமாக கொண்டு வந்தது நிமித்தம் இந்த நாட்டிலே பாரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கியிருந்தது. அதனுடைய விளைவை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஈழ கோரிக்கை அதற்காக முன்வந்த தமிழ் இளைஞர்கள், விடுதலை புலிகள் என்றும் மற்றும் பல்வேறு பெயர்களிலே முன்வந்த தமிழ் இயக்கங்கள் எல்லாமே அந்த தனிச்சிங்கள அச்சட்டத்தை மையப்படுத்தி வந்த அரசியல் தனித்துவமான அரசியல் எழுச்சியினுடைய விளைவு. அவர்களின் மீது கூட நம்பிக்கை இழந்த இளைஞர்கள்தான் இந்த தமிழ்நாட்டு கோரிக்கைக்கு வலிச்சைத்தது. இது ஒரு பாரதமான ஒரு விளைவை எங்களுக்கு ஏற்படுத்தியது. நாங்கள் 30 வருடமாக அனுபவித்த நாங்கள் அந்த துன்பியலான அந்த யுத்தத்தை நாங்கள் வென்றெடுத்து விட்டோம் என்று யார் மார்கட்டி கொண்டாலும் நாங்கள் அதற்கு பாரிய விலை கொடுத்திருக்கிறோம். பல 1000 எங்களுடைய சிங்கள இளைஞர்கள் இழந்திருக்கிறோம். ராணுவத்தை இழந்திருக்கிறோம், போலீசாரை இழந்திருக்கிறோம், அப்பாவி சிங்கள மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அப்பாவி முஸ்லிம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல கோடான கோடி பணங்களை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். எங்களுடைய அபிவிருத்தி எங்களுடைய பாதையிலே நாங்கள் பின்ன நகர்ந்து மிக மோசமான ஒரு அதாள பாதாள நிலைக்கு நாங்கள் போயிருந்தோம். இவ்வாறான ஒரு படிப்பினை ஒரு 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 பாடம் இருக்கிற சூழலில் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற சவால் அனைத்தையுமே நாங்கள் எதிர்கொண்டு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிற சூழலில் அடுத்த பரம்பரைக்கு ஒரு சமாதானமான அமைதியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுக்கிற சூழலில் இன்னும் முஸ்லிம் இளைஞர்கள்
பிளீஸ்
இளைஞர்கள், இந்த ஜனநாயகத்திலிருந்து நம்பிக்கை இழக்க செய்கின்ற எந்த நடவடிக்கையையும் யாரும் செய்யக்கூடாது என்பதை இந்த பாராளுமன்றத்திலே வினயமாக வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி அவர்களுடைய அரியாசனை உரையிலே கூட இனத்துவ அரசியல் முற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற பாணியிலான அவருடைய கருத்தை நான் வன்மையாக ஆட்சேபிக்கிறேன், கண்டிக்கிறேன். ஏனென்றால் இந்த இனத்துவமான அரசியல் கட்சிகளுடைய இயக்கம் உருவாக்கம் என்பது சாதாரணமாக வந்த ஒன்றல்ல. ஏற்கனவே சொன்னது போல தமிழ் சிங்கள அந்த தனிச்சிங்கள சட்டத்திலே இருந்து தொடங்கி தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்துக்கு நேர்ந்த அநியாயங்கள், அதைத் தொடர்ந்து 83 இந்த நாட்டிலே இடம்பெற்ற மிக துன்பியலான கொடூரமான அந்த 83 ஜூலை கலவரத்தின் விளைவாக அந்த எல்லா இயக்கங்களுக்கும் இளைஞர்கள் ஆயிரம் ஆயிரமாக படை சேர்த்து அந்த 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 இயக்கங்களை வலுச்சேர்த்தனர். அவ்வாறு வன்முறை மூலமாக அடக்குமுறை மூலமாக ஒரு காலமும் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. சமாதானமான முறையிலே ஜனநாயக ஏற்பாடு எல்லா இனத்துக்கும் எல்லா சமூகத்துக்கும் இருப்பதை உறுதி செய்கின்ற ஒரு பாராளுமன்றமாக இந்த பாராளுமன்றம் இந்த முறை மாத்திரமல்ல அடுத்த சொற்ப காலங்களுக்குள்ளே சொற்ப நாட்களுக்குள்ளே கலைக்கப்பட்டு இந்த பாராளுமன்றத்துக்கு வர இருக்கின்ற உறுப்பினர்கள் நல்ல இதே சுத்தியோடு ஒழுங்கான எதிர்காலத்தை அடுத்த சந்ததியினருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கோடு உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் வினயமாக வேண்டி, நீங்கள் ஏற்கனவே அதை சாதித்து இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். அதை அந்த அந்த வந்த நீங்கள் அளித்த
வாக்கு
நிச்சயமாக நிறைவேற்ற முடியாத சூழலில் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்ய வேண்டாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ஈரங்கட கர்வ பத்ம உதயசாந்த குணசேகர விளையாட்டு வினாடி ஹத்த
முலாசனாரோட கர்வமான துமணி அது சாட்சாவட கணன நவ வனஜீவி ரக்ஷித பிரகாஷித பத்கிரிம சம்பந்தவ அதிவனமே விவாதே சூண்டிக்குளம் ஜாத்திக உத்தியானே மடுபார ஜாத்திக உத்தியானே டெல்ஃப் ஜாத்திக உத்தியானே ஆதம்பாலம் சமுத்திரி ஜாத்திக உத்தியானே காயன் கேணி சமுத்திரி அபயபூமிய கொட்டுவத்தாவல் அபயபூமிய கொடிகா கந்த அபயபூமிய மே ரக்ஷித் மே வனஜீவி ரக்ஷித பிரகாஷித பத்கிரிம சம்பந்தவ விவாதேதி வெதகத் கருணு கீபயாக் මේ පුංචි වේලාවේදී කතා කරන්න කැමැත්තක් තියෙනවා. ගරු මුලාසනාරුඩ මන්ත්‍රීතුමනි, මේට අදාළ නොවුනත් එක කරුණක් අවධාරණය කරන්න ඕනි. මේ රංජන් රාමනායක කියන මන්ත්‍රීවරයා පසුගියදා මේ රටේ අපේ රටේ බෞද්ධ සභ්‍යත්ව උරුමයට සම්බුද්ධ ශාසනයට සිදුහත් කුමාරයාට ගෞතම බුදුන් වහන්සේට මහාමායා දේවියට කරන ලද ආර්ය උපවාදයට ඒ ආර්යයන් වහන්සේට කරන ලද අපහාසයට සම්බන්ධ යමක් කිව යුතු මේ පාර්ලිමේන්තුවේදී මුලාසනාරු මන්ත්‍රමනි අංගුත්තර නිකායේ තිබෙනවා ඒකා දසත නිපාතේ ව්‍යසන සූත්‍රය කියලා සූත්‍රයක්. රංජන් රාමනායකට හරි හිරුනිකා මන්ත්‍රීතුමියට හරි ඒ හඬපට අස්සේ හිටපු ආරෙන් මහන්සිට උපවාද කරපු අපහාස කරපු උන්නහැලට කියන්න ඕනේ මේ ව්‍යසන සූත්‍රයේ කුමක්ද තියෙන්නේ කියලා. බුදුන් වහන්සේ දේශනා කරනවා ව්‍යසන සූත්‍රයේ 11 වැදහැරුම් කරුණු කාරණා කාරණා ප්‍රමාණයක්. ඒ කියවෙන්නේ ආරෙන් වහන්සේට මේ භද්‍රකල්පේ 15 වූ කකුසඳ කෝණාගම කාශ්‍යප ගෞතම හෝ 28ක් බුදුන් වහන්සේලාට ආර්ය උපවාදය කරොත් යම් හයක ඒ 11 වැදහැරුම් කරුණ වදාහරණ බුදුන් වහන්සේ ගෞතම බුදුන් වහන්සේ ප්‍රකාශ කරනවා ඔවුන්ට දරුණු රෝග කුෂ්ඨ රෝග හැදෙන බව දෙවෙනි එක උමතු වෙන බව ඒ උමතු වුණු කියනෝනි තුන්වෙනි කාරණාව අනිවාර්යෙන් කල්ප ගාණක් නිරේත යන බව ඒ 11 වැදහැරුම් කරුණ කාරණා වලින් වදාහරා තිබෙනවා. ගෞතම බුද්ධ ශාසනයට අපහාස කර රංජන් රාමනායක මහත්තයෝ මතක තියාගන්න තමුණාසිට හිරගෙදර විතරක් නෙවෙයි මරණයෙන් බත්තේ අවීචි මහා නරකාදියට යන බව උමතු වෙලා යන බව කුෂ්ඨ රෝග හැදී යන බව ආර්යයන් වහන්සේ බුදුන් වහන්සේ වදාහරන ලද අංගුත්තර නිකායේ ඒකා දසත නිපාතේ ව්‍යසන සූත්‍රය අනුව පැහැදිලි කළ යුතුයි. ඒක එච්චරයි කාරණාව සම්බන්ධව කියන්න තියෙන්නේ. ඉන් පස්සේ මට කතා කරන්න තිබෙන්නේ මේ මේ වනජීවි රක්ෂිත ප්‍රකාශයට පත් කිරීමක සම්බන්ධව තියෙන කාරණාව මෙන්න මෙහෙම උද්දෘත පාඩයක් කියෙමි මම මේ කාරණාවට ප්‍රවිෂ්ඨ වෙන්න කැමැති මිනිසාගේ මතකයේ වලාවක සෙවණැල්ලක් පමණක් වූ කල එම සෙවණැලි සහ වනාන්තරය ජනතාවගේ ආත්මය දරා සිටිනු ඇත ඒ අලුත උපන් බිලින්දෙකු සිය මවගේ හදගැස්මට ආදරය කළක් මෙන් මේ මහ පොළොවට ඔවුන් ආදරය කළ නිසාය එනිසා අප ඊට ආදරය කළක් මෙන් ඔබත් ඊට ආදරය කරන්න අප රැකගත් පරිදිම එය රැකගන්න මේ බීම පිළිබඳ මතකය ඔය ඔබ ලබා ගන්නා අවධියේ පැවතුණක් මෙන් ඔබගේ මනසේ තබා ගන්න ඔබේ මුළු ශක්තියෙන්ම මුළු හිතින්ම මුළු හදින්ම එය ඔබේ දරුවන් සඳහා සුරකින්න මීට මහා කාලයකට කලින් සියටල් ඒ ආදිවාසී නායක රතු ඉන්දියන් නායකතුමා කියපු ප්‍රකාශින් කොටසකුයි මා ඉපටා දැක්වියේ මා මේ වෙලාවේ වෙල්ලස්සේ ඓතිහාසික භූමියේ සිදුවෙන වනස්පත්තියක් ගැන මේ වෙලාවේ කියන්න කැමැත්තක් තිබෙනවා අපේ වනජීවී හා වන සංරක්ෂණ අමාත්‍ය එස් එම් චන්ද්‍රසේන මැතිතුමත් ඒ වගේම පාරිශ්‍රික රාජ්‍ය අමාත්‍ය අපේ ජයන්ත සමරවීර මැතිතුමත් ඉන්න මේ මොහොතේ කතා කරන්න ඕනකමක් තියෙන කරුණු දෙකක් එකක් තමයි අපේ පළාතේ තිබෙන නිල්ගල වනාන්තරයට අද වෙලා
තව විනාඩි 3ක් තියෙනවා
එසේමයි නිල්ගල වනාන්තරය මේ නිල්ගල වනාන්තරය කියන්නේ බුද්ධ සාස්ත්‍ර රජතුමා හදා ගියපු මහා වනාන්තරය මේ හෙක්ටයාර 9000ක් තියෙන වනජීවි දෙපාර්තමේන්තුවට වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව හෙක්ටයාර 13000ක් තියෙනවා මේ සැවැනා බිමක් බවට පත් වුණු වනාන්තර හෙක්ටයාර 26000ක් මේ වනාන්තරය අද නිල්ගල දහනිගල යකුණ්ණාගල හමනව කහත්තාව මාගඩ කන්ද යන මේ භූමිය අයිති වෙන ප්‍රදේශය මේ භූමි වලින් වනජීවි සංරක්ෂණ ඇමතුමනි 1995 දී එවකට වන සංරක්ෂණ ඇමතිවරයා දුන්නු බලපත්‍ර අනුව මේ වන සංවේදී රක්ෂිතේ හෙක්ටයාර 2000කට අයිති ප්‍රදේශයක් අද වෙනකොට බලපත්‍ර ලබා දී මේ රක්ෂිතය අවසන් වෙමින් තිබෙනවා ඒ විතරක් නෙවෙයි වලගම්බා කඳුරෙන් එන මහා ගංගා ඒ කඳු රක්ෂිත ඔක්කොම ගිනි තබා තිබෙනවා ඒ නිසා අන්තවාදී ආක්‍රමණක ලක් වෙලා තිබෙන නිල්ගල වනාන්තරය රැකලා දෙන්න කියලා වත්මන් මේ රජයේ යටතේ ගෞතාබේ රාජපක්ෂ ජනාධිපතිතුමා යටතේ රැකලා දෙන්න කියලා ඉතාමත් කාරුණික විල්ලනවා මේ නිල්ගල වනාන්තරය ඒ විතරක් නෙවෙයි අපේ මොනරාගල කඳුවැටියට උඩින් තියෙන මොනරාගල හදවත තමයි මරගල කඳුවැටිය. මේ මරගල කියන්නේ මාරස්සගල අරුගම්බේ මුහුදට වැටෙන හැඩය ආරම්භ වෙන මේ කඳුවැටියෙන්. හුලන්දා ඔය ආරඹෙන මේ කඳුවැටියෙන්. ජීලෝන් මොනරකලේ අලියවත්ත සිරිගල මේ මරගල කොටසක් මෛරෝගිරිය කියන්නේ මේ කඳුවැටියට. මූලාසන රුමන්තුමනි සුගලා දේවිය ක්‍රිස්තුපූර්ව 1772 රජකම් කළ මා අපේ ඓතිහාසික දන්ත ධාතුන් වහන්සේ පාත් ධාතුන් වහන්සේ වසර 72ක් වඩා හිඳුවලා රැකගත්ත ප්‍රක්ෂිතයයි මේ තියෙන්නේ ඒක සුද්ධක කාලේ මේක එක පැත්තකින් මේක වන මේක හැදුනා මේ මේ වනාන්තර අයිති වුණා ජනවසමට ජනතා වතු සංවර්ධන මණ්ඩලයට ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිෂන් සභාවට ජනතා වතු සංවර්ධන මණ්ඩලයට අයිති වුණා මේ ඉඩම් නැති වෙලා ගියා ඒ නිසාම අයිලන චීලෝන් අධිරක්ෂිත කලාපයක් වනාඹ භූමියක් බවට පත් කරන්න නිල්ගල වනාන්තය රැකලා දෙන්න කියලා ඉල්ලනවා ඒ ඒ කාරණාව මතක් කරමින් මේ ඒ ප්‍රදේශයේ තිබෙන ඒ ප්‍රදේශයේ මේ ප්‍රදේශයේ තියෙන ගැටලු වලට විසඳුම් දෙන්න කියලා ඉල්ලමින් අවසන් වශයෙන් කියනවා වනජීවි අමාත්‍ය ගාමිණී ජයවික්‍රමතුමා මේ පාර්ලිමේන්තුවේදී ඉන්ද කාලේ වන අලි ගැටුම සම්බන්ධ විවාදයේදී විනාඩි 25ක් මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරලා කිව්වා ලෝකේ බටහිර ජාතීන්ගෙන් හොයන්න එපා වන අලි ගැටුමට විස්තර උත්තර ලංකාවේ තමයි ඒකට තියෙන පේටන් බලපත්‍රයේ තියෙන හිමියා ඉන්නේ වනජීවි ඇමතුමා මොනරාගලට ආපු වෙලාවෙත් මම මේ පෞද්ගලික කාරණාව එතුමාට මතක් කළා වනජීවි ඇමතුමා ගාමිණී ජයවික්‍රමතුමා මේ පාර්ලිමේන්තුවේදී මේ හැන්සාඩ් ගත කරලා තියෙනවා ලෝකයේ ඉතිහාසයේ වන අලි ගැටුමට පේටන් බලපත්‍ර හිමියා ඉන්නේ ලංකාවේ තමයි ඒකට අයිති හිමිකරුවා ඉන්නේ හැබැයි මේ රටේ වනජීවි ඇමතුරු හිටියා වන සංරක්ෂණ ඇමතුරු හිටියා ඒ මිනිස්සුයා ගැනලා අඩුගානේ වනජීවි දෙපාර්තමේන්තුව වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගිහලා සාකච්ඡාවක් කරලා නැහැ මේ හැන්සාඩ් ගත කරපු ඒ වාර්තාවේ තියෙනවා මේ ගැලරියට ඒ පුද්ගලයා ගැනලා එදා මම ගාමිණී ජයවික්‍රමතුමාගෙන් කිව්වා මේ සම්පත් වලින් ප්‍රයෝජන ගන්න ස්ථිර සාර වනාලි ගැටුමට තියෙන උත්තරේ තියෙන ලංකාවේ හිමියෙක්ට 60%ක් අලියා ගැවසෙනවා 2013-14 සිටියෙමිදී වන අලියා මේ රටේ ඉඩම් වලින් 60%ක භූමි භාගයක් ඇවිද යනවා පොඩි විනාඩියක් වට දෙන්න භූමි භාගයක් ඇවිද යනවා අපිට අයිති 120යි වනාන්තර හැබැයි අලියා ගැවසෙන 60%ක වනජීවි ඇමතුතුමනි මොනතරම් විදුලි වැටවල් ගැහුවත් මොනතරම් අලි වැඩි දැම්මත් මේ වනාලි ගැටුම විසඳන්න බෑ 60%ක් අලියා ඇවිදිනවනම් 120යි නම් අපිට වනාන්තර හිමි ඒ කියන්නේ මේ රටේ මිනිස්සු ජනවාස කරන හැම තැනකම අලියා ගැවසෙනවා. ඒක තමයි සුද්ධ හදලා ගියපු වනවිජීවි ආඥාපනතේ ගැටලුව. සුද්ධ හදලා ගියපු වන සංරක්ෂණ ආඥාපනතේ ගැටලුව. වාරිගා පරිමාර්ග ආඥාපනත් වලින් අපි ඇතිලා තියෙන ගැටලුව. ඒ නිසා වනජීවි ඇමතුමනි, පරිසර අමාත්‍යතුමනි, ජයන්ත සමරවීර ඇමතුමනි, අපේ එස් එම් චන්ද්‍රසේන ඇමතුමනි, ජනාධිපතිතුමාගේ අවධානය යොමු කරනවා. මේ අලි මිනිස් ගැටුවට මේ වත්මන් කාලයේ මේ ඉදිරි කාලයේදී ස්ථිර සාර ප්‍රතිපත්තියක් හදන්න, ජාතික ප්‍රතිපත්තියක් හදන්න ඔබතුමාලා කැප වෙන්න. ඒ වගේම වනාලි වනජීවී අපේ බාර අමාත්‍යවරයා ඉන්නවා, විමල වීර දිසානායක මන්ත්‍රීවරයා අපේ අම්පාර දිස්ත්‍රික්කේ මේ තිදෙනායකතුමලා මේ ප්‍රතිපත්තිය හදන්නේ කියලා ඉල්ලමින් අලි මිනිස් ගැටුමට ලක් වෙන විශේෂඥ විද්වතුන්, ජයන්ත අතපත්තු වැනි විශේෂ විද්වතුන්, ඒ වගේ මේ පේටන් බලපත්‍ර හිමි වගේ පරිසර වේදින් වනජීවි වනජීවීට ජීවීන්ට ආදරය කරන වේදින් ගෙනලා මේ ප්‍රතිපත්ති හදන්න කියලා ඉල්ල මේ මානවතින බොහොමත් විසුතමුණාසිරි.
ගෞරව පාරාණමන්ත්‍ර උපාධිධාරී අරවින්ද් කුමාර් அவர்கள் உங்களுக்கு 10 நிமிடங்கள்.
நன்றி. அவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் இன்று வனஜீவராசிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயம் தொடர்புபட்ட அமைச்சின் விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் இங்கே பலரும் பேசுவதை கேட்டோம், பல்வேறு விடயங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டதை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வனஜீவராசிகளை பொறுத்தளவிலே பொதுவாக எல்லோரும் நினைப்பது இவை பெரும்பாலான காடுகள் அமைந்த பகுதிகளிலே இருக்கும் ஒரு பிரச்சினை, ஆகவே இவை ஏனைய பகுதிகளுக்கு இல்லை என்ற ஒரு பொதுவான தோற்றம் இருக்கின்றது. ஆனால் உண்மை அதுவல்ல. இன்று நாட்டிலே எல்லா பகுதிகளிலும் எல்லா பிரதேசங்களிலும் இந்த பிரச்சினை இன்று பறந்து போய் கிடக்கின்றது. இதற்கான தீர்வை தேட வேண்டிய ஒரு இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இன்று தோட்டப்புறங்களிலும் கூட இந்த பிரச்சினை தலையெலும்பி இருக்கின்றது. தோட்டப்புறங்கள் எல்லாம் இன்று பல்வேறு வனஜீவராசிகள் வசிக்கும் இடமாக இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றது. கொடிய விஷத்தை கொண்ட பாம்புகள், குளவிகள், சிறுத்தைகள், யானைகள் என்று இன்று பல்வேறு விலங்குகள் இன்று தோட்டப்புறங்களுக்கு நுழைந்து தங்களது பதிவிடமாக அவற்றை மாற்றி வருவதை நாங்கள் விசனத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் பிரயோகப்படுத்தும் பதுளை மாவட்டத்திலும் கூட கொஸ்லந்தை பூனகலை பிரதேசத்திலே இப்பொழுது காட்டு யானைகளின் தொல்லை அதிகமாகி கொண்டு வருகின்றது. தோட்ட புறங்களுக்குள் காட்டு யானைகள் நுழைந்து இன்று மக்களை கொல்வதும் பயிர் செய்கைகளை நாசப்படுத்துவதுமான பல்வேறு விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கே கூறப்பட்டதை போல பொதுவான ஒரு கொள்கையோடு பொதுவான ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தோடு இந்த பிரச்சினைக்கு நாங்கள் முடிவை காண வேண்டும். இல்லாவிட்டால் ஏற்கனவே கூறியதே போல விலங்குகளுக்கும் மனிதருக்கும் இடையிலே போட்டி, அதன் ஊடாக இரு உயிர்களும் பழி கொள்ளும் ஒரு முடிவுதான் இங்கே ஏற்படும், அதிலே சந்தேகமில்லை. அதே நேரத்தில் இன்று இந்த அமைச்சை பற்றிய ஒரு விடயம் இங்கே இருந்தாலும் கூட எனக்கு கிடைத்திருக்கும் கால அவகாசத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். அது இந்த அமைச்சுக்கு தொடர்பானதல்ல, இது உயர்கல்வி அமைச்சோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். என கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை நான் இந்த இடத்திலே அதற்காக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். 2008 இந்த பாராளுமன்றத்திலே கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையிலே பல்கலைக்கழக கல்லூரிகள் ஏற்படுத்தப்படுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த வகையிலே 2015 முதல் இதுவரையிலும் 6 பல்கலைக்கழக கல்லூரிகள் இந்த நாட்டிலே நிறுவப்பட்டிருக்கின்றன. அவை யாழ்ப்பாணம், அனுராதபுரம், ரத்மலானை, பட்டணங்கல, மாத்தறை, குளியாப்பிட்டிய போன்ற நகரங்களிலே அவை அமைந்திருக்கின்றன. இந்த பல்கலைக்கழக கல்லூரிகளிலே பொதுவாக தொழிற்பயிற்சி சம்பந்தப்பட்ட பாடநெறிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அங்கே சுமார் 23 பாடநெறிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இப்பொழுது அங்கே ஒரு புதிய பிரச்சனை எழும்பி இருக்கின்றது. ஏனெனில் ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த பல்கலைக்கழக கல்லூரிகளிலே பாடநெறிகளை தொடர்பவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த உத்தரவாதம் இல்லாமல் போகும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பல்கலைக்கழகங்களிலே சுமார் 5000 அதிகமான மாணவர்கள் தங்களது கற்கை நெறிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதிலே சிங்கள மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் என்று பெருந்தகையானர் அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த பட்டம் கிடைக்காமல் போகும் ஒரு அபாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையின் காரணமாக இங்கே பயிற்சி நெறிகளை மேற்கொள்ளும் இந்த 5000 அதிகமான மாணவர்கள் சொல்லனா விரக்திக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள், மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். பெரும் எதிர்பார்ப்போடு தங்களது கற்கை நெறிகளை மேற்கொண்டவர்கள் இன்று ஒரு அவலகரகமான எதிர்காலத்தை நோக்கும் ஒரு அபாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இந்த பல்கலைக்கழக கல்லூரிகளிலே பட்டம் வழங்கப்பட முடியாது, NVQ தரம் 5 சான்றிதழ் வழங்க முடியும் என்ற ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நான் அறிகின்றேன். அவ்வாறான ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அது பாரதூரமான பின்விளைகளை ஏற்படுத்தும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் அண்மையிலே உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டிலே பல்கலைக்கழக கல்லூரிகள் கிடையாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே அது தவறான ஒரு கருத்து. இந்த நாட்டிலே நான் ஏற்கனவே கூறியது போல 6 பல்கலைக்கழக கல்லூரிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன, அவை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பல்கலைக்கழக கல்லூரிகளிலே 5000 அதிகமான அனைத்து இனங்களையும் சார்ந்த மாணவர்கள் தங்களது கற்கை நெறிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த NVQ நிலை 5 என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கு பட்டம் வழங்க வேண்டும், NVQ 6 என்ற அந்த சான்றிதழ் வழங்கப்படல் வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்டால் மாத்திரமே எதிர்பார்ப்போடு இந்த கற்கை நெறிகளை மேற்கொண்டு வரும் இந்த மாணவர்களின் எதிர்காலம் நன்மை பயக்கும் விதத்திலே அமையும், அவர்களின் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஆகவே இதிலே சம்பந்தப்பட்ட அனைவர், அதாவது உயர்கல்வி அமைச்சராக இருக்கலாம், அவர் கீழ்தான் இந்த தொழிற்பயிற்சியும் வருகின்றது, இதிலே கூடிய கவனம் செலுத்தி இந்த விடயத்திலே ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். தற்போது இந்த 5000 மாணவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் தகுந்த ஒரு அவர்களுக்கு தகுந்த விடையை அளிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மன உளைச்சலுக்கு தகுந்த பரிகாரம் வழங்க வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இவ்வாறு பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு போனவர்கள் தொகுதி தொகுதியாக உள்வாங்கப்பட்டார்கள். அண்மையிலும் கூட 5 தொகுதி வகையிலே
உங்களுக்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கிறது,
பெருந்தொகையான மாணவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் எதிர்பார்ப்புடன் இந்த பல்கலைக்கழக கல்லூரியிலே தாங்கள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது அவ்வாறு இணைந்து கொண்டவர்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்காது என்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு ஆதங்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே சம்பந்தப்பட்ட கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த 5000 அதிகமான இந்த மாணவர்களுக்கு தகுந்த அவர்களுக்கு ஏற்றாற்போல் தங்களது எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை சமைத்துக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான பல்கலைக்கழக கல்லூரிகளை ஏற்படுத்த வேண்டும். ஏனெனில் இவை அனைத்தும் தொழிற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விடயங்களை உள்கொண்டதாக இருக்கின்றபடியினால் இந்த நாட்டிலே பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியாதவர்கள், பல்கலைக்கழகங்களிலே அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இவ்வாறான பல்கலைக்கழக கல்லூரிகளிலே இணைந்து தங்களது பட்டங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நல்ல நிலைமை ஏற்படும், வாய்ப்பு ஏற்படும். ஆகவே உயர்கல்வி அமைச்சர் இந்த விடயத்திலே தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், தகுந்த தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த 5000 மாணவர்களுக்கும் தகுந்த அவர்களுக்கு தங்களது எதிர்காலத்தை வளமாக அமைத்துக் கொள்ளும் வண்ணம் சாதகமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அவைத்தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. இலங்கட்ட கரு ஜனக வரக்கும்புற வினாடி ஹத்தா
சுனே கரு அந்தமணி அப்பே பரிசர வனஜீவி சம்பத் அமத்துமா விசிங் கெசட் நிவேதனி மே துளின் எத்துமா பலாபுரத்து தே வகையம அப்படி தக்கினவா வனசத்து நிசா அப்பேரட்டே நிஷ்பாதனேட்டு குசுகர்மாந்திட்டு லுக்கு பிரச்சனையாக கிளா தீனா எக்காக் மே வந்துரு ஹிலவ் லக்ச துலாகட் வெடி பிரமாணையாக இன்னும் ஏ துளிங் மேரட்டே மே வகாக்கரண அயகே துணிங் எக்காக் பித்தர வினாசம் வேணும் அப்படி தான் குடக்கலாட்ட பெலதீலா வகாக்கரண்ட கிவுகாங்க யான்னே வகாக்கல்ல முக்கொட்டது அப்படி வகாக்கரண இயக்கம் வெடி கொட்ட சாக் சத்து வினாசம் கண்ணுவா கீழே හැමෝම ඉල්ලනවා දැන් ගියහම පැල වර්ග දෙන්න තුවක්කු දෙනවද කියලා අහනවා. දැන් අපි සාමාන්‍යයෙන් එහෙම කරන්නේ නැහැ. හැබැයි එමෙතොක් ඒ එහෙම අපි කරේ නැතත් මේකට මොකක් හරි වැඩක් අපි නොකරොත් දැන් ඉන්නේ ලස්ස 12 තව අවුරුදු 2 3ක් යනකොට 15ක් 20ක් විතර වෙයි. එතකොට මේ ජනගහනට වගේම වඳුරු හිලව් බෝ වුණාට පස්සේ මේ රටේ කුසිකර්මාන්තේ නම් වනවට වඩා ඒ ප්‍රශ්නෙට උත්තරයක් දෙන්න අපට සිද්ධ වෙනවා. එසා අඩුම ගානේ මේ බෝ වෙන එක වළක්වන්න හරි යම් කිසි වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න වෙනවා. නැත්නම් වන ජීවි දෙපාර්තමේන්තුවෙන් අල්ලලා ගිහින් දානවා තව තැනකට. ඒ තැනත් ඒක තමයි වෙන්නේ. දැන් මේ වඳුරු හරි රව් හරි පොල් ගහකට ගියාම මුළු පොල් ගහේම තියෙන ටික ඔක්කොම කල්ලා දානවා. පහුගිය 2011 අවුරුද්දේ අපේ රටේ පොල් නිෂ්පාදනයේ මිලියන 3000යි. 2019 අවුරුද්දේ මිලියන 2450යි. හැබැයි පොල් ගස් හිටෝල පැල හිටෝල තියෙනවා, පොල් පළදා අඩු වෙලා තියෙනවා. අඩු වෙන්න හේතුව මොකද කියලා අහුවාම මේ වඳුරෝයි රිලෝයි මේ පොල් ගස් විනාශ කරනවා කියනවා. එසා අපේ මේ නිෂ්පාදන ක්‍රියාවලියට ලොකු ප්‍රශ්නයක් මේ බවට පත් වෙලා තියෙනවා. එසා මම යෝජනා කරනවා අපේ රක්ෂිත ප්‍රදේශවල මේ පයිනස් වගා කරලා තියෙනවා. මේ පයිනස් වගා කිරීමෙන් කිසිම පළක් නැහැ. මහපොළොවේ වතුර රැඳෙන්නෙත් නැහැ, යටි වගාවක් හැදෙන්නෙත් නැහැ. මෙන්න මේ කාපට් එක දැම්මා වගේ තමයි හැමතැනම. මේ ඉඩම් අක්කර ලක්ෂ ගානක පයිනස් වගා කරලා තියෙනවා. මේ පයිනස් ඉවත් කරලා මේ සත්තුන්ට කන්න පුළුවන් జాතියක් හරි වගා කරොත් සත්තු ඒ කැලවල වල ඉඳී. ඒ නිසා මේ කොස් වගේ එහෙම නැත්නම් අඹ මොනාහරි දෙයක් මේවා වගා කරන්න ඕනේ. එතකොට ඒ වගා කරොත් මේ සත්තු ටිකක් හරි කැලේට යවන්න පුළුවන් කමක් ලැබෙයි. මේ පයිනස් වගාවෙන් මම දන්න හැටියට දැන් නම් මේ පතල් වලට ගන්නව ඇරෙන්න වෙන කිසි දෙයක් කරන්නේ නැහැ. ඒ වගාව නිසා වතුර හිඳිලා ඒ ප්‍රදේශවල එම් පිටිම නැති වෙලා තියෙනවා. දැන් හරි දැන් මේ අවුරුදු 30කට විතර ඉස්සෙල්ලා වගා කරපු දේවල් මේව අයින් කළා. අඩුම ගාන එහෙම නැත්තම් මේ මහෝගනි තේක්ක මේ රටට ආදායමක් ගන්න පුළුවන් ගස් වර්ගයක් හරි වගා කරන්න ඕනේ. දැන් මේ සිංහරාජ ආශ්‍රිතව අපි දකිනවා මේ රටේ හැමතැනම වගේ තියෙනවා ප්‍රක්ෂිත ප්‍රදේශවල කිතුල් ලක්ෂ 30ක් විතර කිතුල් ගස්. හැබැයි අපේ රටේ සීනි නිෂ්පාදනයේ 99%යි. 91%ක් අපි පිටරටින් ගේනවා. මේ කිතුල් වැඩි හරියක් තියෙන්නේ කැලෑවල වල. මේකේ අවසරයක් දෙනවා නම් ඒවා මල් කපලා හකුරු හදන්න. එතකොට මේ රටින් ගේන බිලියන 46ක සීනි ප්‍රමාණය වෙනුවට යම් කිසි කොටසක් හරි මේ රටේ නිෂ්පාදනය කරන්න පුළුවන් කමක් ලැබෙනවා. කිතුල් ගස් ලක්ෂ 30ක් කියන්නේ විශාල ප්‍රමාණයක්. ඒ තියෙන කිතුල් වලින් අපේ රටේ වැඩක් ගන්න නැහැ. දැන් මේක කැලේ තිබිලා කැලේම මේ ගහ මැරිලා යනවා. හැබැයි කිතුල් පැණි ටිකක් ගන්න ඒ මලක් තලන්න ගියොත් ඒ මිනිහයා ගහලා උසාවි දානවා. ගස් කපාගෙන යන මිනිස්සු
කැලේ කප කපා ගසරන් යනවා. ඒ මිනිසුන්ට ප්‍රශ්නයක් නැහැ. අහිංසක මිනිසෙකුට කැලයක් අසර යන්න තියෙන දේ තමයි වළක්වන්නේ. ඒ නිසා මම ඔබතුමාන් ඉල්ලනවා අපේ රටට මේ කිතුල් කර්මාන්තෙන් ලොකු වැඩක් කරන්න පුළුවන්. ඒ කිතුල් කර්මාන්තෙන් ඒ දේ කරන්න ඔබතුමා මැදිහත් වෙන්න කියලා ඉල්ලනවා. ඒ වගේම මේ අලි වැටවල් වලට විශාල මුදලක් වැය කරනවා. සෙවනක පැල්වත්ත සීනි කර්මාන්ත ආයතනයෙන් විතරක් ලක්ෂ 2500ක් අලි වැට නඩත්තු කරන්න මුදලක් යනවා. ඒ මුදල අපරාධයක්. හැම අවුරුද්දෙම ලස 2400 500ක් විතර මුදලක් අපි නාස්ති කරනවා.
මන්ත්‍රීතුමනි තව විනාඩි දෙකක් තියෙනවා.
හරි. එසා පුතුමන් ඉල්ලනවා වනජීවි දෙපාර්තමේන්තුවත් අපේ ලංකා සුගර් ආයතනයත් සිවිල් ආරක්ෂක බලකායත් එකතු වෙලා ස්ථීර සාර අලි වැටක් ගැහුවොත් මේ නාස්තිය මේ ලක්ෂ 2500ක් විතර හැම අවුරුද්දෙම වැය කරන දේ ඉතුරු කරොත් ඒක මේ පැල්වත්ත සීනි කර්මාන්ත ආයතනයේ ඒක ලාභ ලබවන්න පුළුවන්. ඒ වගේම සෙවන ගලත් එහෙමයි. ඉතින් මේ ස්ථීර වැටක් ගහන්න ඕනේ. හැමදාම මේක ඉන්න නිලධාරීන්ටත් වන මේ වැට හැම වෙලෙම කැඩෙන එකට. ඉතින් රේල් පීදහට ගිහිල්ලා අපි සියලු දෙනාම එකතු වෙලා. ඒකොට මිනිස්සුන්ට කරදරයක්වත් නැහැ. අපේ උක්කවගාවට කරදරයක්වත් නැහැ. ජනතාවට බය නැතුව රැට නිදා ගන්න පුළුවන් කමක් තියෙනවා. නිසා අලි ග්‍රහණය වැඩි වෙනවා. හැබැයි මේකට යම් යම් විසඳුම් තියෙනවා. දැන් කියනවා මීමැසි පාලනේ මේ අලි වැට දිගේ මීමැසි පෙට්ටි තියලා ඒකෙන් ආදායමකුත් ගන්න පුළුවන්. එතකොට අලි එන්නේ නැහැ කියනවා. මම ඔබතුමාට කියනවා අපේ අමාත්‍යංශෙයි එකතු වෙලා අඩුම ගානේ අත්හදා බලන්න හරි කිලෝමීටර් 10ක් 15ක මේ වගේ ව්‍යාකෘතියක් කරොත් මේ එහෙම කරන්න පුළුවන් නම් අපට පුළුවන්කමක් ලැබෙයි මේ අලින්ගෙන් ජනතාවට වෙන කරදරේ අවම කරන්න. සා මගේ මේ සිංහරාජ ප්‍රදේශයේ අලි දෙන්නෙක් ඉන්නවා. ඒ දෙන්නෙක් ඉඳලා මම දන්නවා මගේ ප්‍රදේශයේ මිනිසුන්ට තියෙන කරදරේ. රෑට පාරේ යන්නේ නැහැ බයයි. ඒ අලි වැට ගහන්න විදියකුත් නැහැ. මේ අලි දෙන්න කොහෙ ඉන්නවද දන්නේ නැහැ. මගදී හම්බුනොත් එහෙම මිනිසු මරනවා. ඒක නිසා මෙන්න මේ කාරණා නිසා අපි මේ රටේ මිනිස්සු කෙරෙහි බලන්න ඕන. හුඟක් දෙනෙක් කතා කරනවා සත්තු කෙරෙහිම. හැබැයි සත්තු වගේම තමයි මේ මිනිස්සු ජීවත් වෙන්න ඕනේ. දැන් මගේ ප්‍රදේශයේ පවුල් දෙක දෙන්නෙක් එක දවසක මැරුවා. එක තැනක දරුවෝ 4 දෙනයි අනිත් පවුලේ 3 දෙනයි. හැබැයි මේ ළමයි ගැන කාරුවක් කතා කරේ නැහැ. ඒ නිසා අපි මේ මිනිස්සුන්ගේ ජීවිත මේ සත්තුන්ගේ ජීවිතවලට වඩා වටිනවා. ඒ නිසා මම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා දැන් අර මම කියන්නේ මේ මරන්න එහෙම නැත්නම් මේ නැති කරන්න කියලා. හැබැයි මේ බෝවීම මේ වඳුරංගෙන් රිලවුන්ගේ බෝවීම අඩු කරොත්
මේ
නිෂ්පාදනයේට මේට වඩා ජනතාව එකතු කරගන්න පුළුවන්කමක්
ලැබෙයි.
එසේ ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මේ වැඩ කොටස කරන්න ඔබතුමාට සත්‍ය ධෛර්ය ලැබේවා කියමින් මරිණ ස්තුතියි.
ස්තුතියි. தென்பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எம் நஸ்ரீர் அவர்கள் உங்களுக்கு 7 நிமிடங்கள்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று இந்த கௌரவமான சபையிலே தலைமை தாங்கிக் கொடுக்கின்ற தலைவர் அவர்களே, இன்று இந்த சபையில் சுற்றாடல் மற்றும் வனஜீவிய ராசி மற்றும் காணி மற்றும் பல அமைச்சர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் தற்போது இந்த சபையிலே கொண்டு வரப்பட்ட பிரகடனையில் நானும் எனக்கு கிடைத்தமைக்கு நான் இந்த சபையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சபையில் என்னுடைய கருத்தையும் நான் பதிவு செய்யலாம் நான் நினைக்கின்றேன். கௌரவத்துக்குரிய தலைமை தாங்கிற தலைவர் அவர்களே, நாட்டிலே சுற்றாடல் மற்றும் வனஜீவிகள் ராசிகள் என்கின்ற திணைக்களத்தின் ஊடால் ஏற்படுகின்ற அசௌகரியங்களை பற்றி நான் இந்த இடத்திலே கூறலாமன் நினைக்கின்றேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே யானை பிரச்சனையால் ஏற்படுகின்ற மக்களுக்கு அழிவுகள் அதனூடாக விளைவுகள் என்ன என்பதை இந்த இடத்தில் விவரமாக நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த விமல வீர திசாநாயக்க அங்கே ஒரு அமைச்சர் அவர்கள் இருக்கின்ற ஒரு பிரதேசம், அதிலும் அட்டாளச்சினை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே ஆலங்குளம் டீகவாபி அஷ்ரப் நகர் போன்ற பிரதேசங்களிலே யானையினுடைய அட்டகாசங்கள் காட்டிலே இருந்து மக்கள் வசிக்கின்ற பிரதேசங்களுக்கு இந்த யானை மிருகங்கள் வந்து மக்களினுடைய இருப்பிடங்களில் அழிவுகளை ஏற்படுத்துகின்ற நிலைமையில், குறிப்பாக அட்டாளச்சனை பிரதேச செயலகத்திலே பல தடவைகள் தீர்மானங்கள் எடுத்தும், அம்பாறை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு அபிவிருத்தி கூட்டத்திலே கூட பல தீர்மானங்கள் எடுத்து யானை வேலிகள் போட வேண்டும் என்று அரசு நிதிகள் ஒதுக்கீடு செய்தும் அந்த நிதியை சரியாக அந்த மிருகங்களை கட்டுப்படுத்துவது, அந்த பிரதேசங்களிலே மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே எவ்வாறாக இதை முன்னெடுப்பதை எவ்வாறு மேற்கொள்வது என்பது சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை அவதானமாக கவனத்தில் கொண்டு இதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக சுற்றாடல் என்பது, சுற்றாடலில் ஏற்பட்டிருக்கின்ற அசௌகரியங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே அட்டாளச்சிறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பிரதேசத்திலே சுற்றாடல் மாசுபடைவதில் அல்லது சுற்றாடல் சம்பந்தமாக பொதுபோக்காக அபிவிருத்தி நடவடிக்கைகள் காணுகின்ற அசௌகரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதில்தான் ஒன்று அட்டாளச்சிறை சம்புக்கலப்பு காணி என்பது கல்லோயா திட்டத்தினூடாக ஏற்படுகின்ற சுமாராக நெற்காணி 3000 ஏக்கர் காணிகள் விழாமல் செய்ய முடியாத ஒரு நிலையில் அந்த கல்லோயா திட்டத்தினூடாக மேற்கொண்டிருக்கின்றது. இதனால் அந்த விவசாயிகளினுடைய காணிகள் மிகவும் கவலைக்குரிய விடயமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். இதனை பல தடவைகள் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற அபிவிருத்தி கூட்டத்திலே நாங்கள் பல தீர்மானங்கள் எடுத்தும் அதை மேற்கொள்ளவில்லை. எனவே இதற்குரிய அமைச்சர் ஒரு அமைச்சர் அவர்கள் இதனை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த ஆட்சியிலும் கூட இவ்வாறாக இந்த பாராளுமன்றத்தில் பல தடவைகள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து இந்த கௌரவமான சபையில் இவ்வாறாக நாங்கள் பேசுகின்ற போது இதனை இந்த அரசு எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மக்களினுடைய நலன் கருதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய
வேண்டிய,
எனவே நான் இன்னும் பல விடயங்களை பற்றி பேச வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. பொத்துவில் பிரதேசத்திலே இருக்கின்ற வனவிலங்கு வனஜீவிகள் ராசிகள் என்கின்ற திணைக்களத்தினூடாக காணிகள் மக்களினுடைய விவசாய காணிகள் பல தடவைகள் நாங்கள் பல இடத்திலும் பேசி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றோம். பொத்துவில் பிரதேசத்திலே ரத்தல் கராங்கோ போன்ற காணிகள் இன்று யுத்த காலத்தில் கூட மக்கள் அந்த இடத்திலே விவசாயம் செய்திருந்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் பள்ளி அடை வட்டம் போன்று வட்டமடுவு அதே போன்று பொத்தானை போன்ற பிரதேசங்களிலே இந்த காணி சம்பந்தமாக பேசப்பட்டு பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட போதிலும் ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தவிசாளராக லாகுகல பிரதேச செயலகத்திலே வந்து விஜித ஹேரத் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களை அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் அழைத்து இந்த கராங்கோ பள்ளிவட்டை போன்ற காணிகளை கெத்தல் போன்ற காணிகளினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவோம் என்ற கடந்த ஆட்சியின் போது நடந்தது. இவ்வாறாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பொத்துவில் பிரதேசத்திலே கடந்த ஆட்சியின் போது பொத்துவில் லாகுகுல குலானுக பானம போன்ற பிரதேசங்களில் மக்களுக்கு குடிநீர் இல்லாத பிரச்சனைகள், விவசாயம் செய்வதற்கு நீர் இல்லாத பிரச்சனைகளுக்கு பாரிய பிரச்சனைகள் அந்த மக்கள் மூன்றின மக்களும் அந்த பிரதேசங்களிலே முகம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாகத்தான் ஹெடோயா திட்டத்தை கடந்த ஆட்சி காலத்தில் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அமைச்சரவையிலே தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட போதிலும் கௌரவ அமைச்சர்கள் தற்போது இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் இதனை முற்றுமுழுதாக அந்த ஹெடோயா திட்டத்தை முன்னெடுத்து அந்த மக்களினுடைய பிரதேசங்களிலே குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் அந்த காணிகளை பெற்று தருவதற்கு, அதிலும் குறிப்பாக பொத்துவில் பிரதேசம் என்பது சீம்லாண்டு தொடக்கம் புலானுக்கல் ஆகுல அதே போன்று பானம போன்ற பிரதேசங்களிலே குமாரி போன்ற இவ்வாறாக மூன்றின மக்களும் இருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக இந்த ஹெடோயா திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும். இந்த அரசு அதை சரியாக செய்யுமாக இருக்கும் என்றால் அது மக்களுக்கு உகந்ததாக இருக்கும். எனவே நாங்கள் வெறுமனை இந்த பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு சொல்லி விடாமல் அந்த எங்களுடைய பேச்சுக்களை செவிமடைத்து இந்த அரசு இந்த மக்களுக்காக அந்த விடயத்தை மேற்கொள்ள விடயத்தை நான் இந்த இடத்திலே கருத்தில் கொண்டு இந்த சபைக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தும் வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி. இளங்கட்ட கரூர் தாரக பாலசூரிய நெத்தித்துவமா மொத்தமாட்ட வினாடி ஹயாக்
கரு உலாச அருட மந்திரித்துமணி அப்பே பரிசர சக வனஜீவி அமைத்துமா இதிரிபத் கரண மெம ஆஜாபனத ஹரஹா ஜாதிக உத்யான ஹதரகுத் தேவகிம அபே அபே உத்யான திகுத் பிரகாஷிட பத்கிரிம பிந்திபதவ மம் அபகே அதாஸ் இதிரிபத் கிரிமட மம் பெஹேவிம் சத்துட்டு வெனவா විනාඩි 6ක් වගේ කෙටි කාලයක් තිබෙන්නේ. හැබැයි කෙසේ වෙතත් මම ඉස්සෙල්ලාම අපේ ඇමතුමාට සුබ පතන්න කැමති ඉතාම කෙටි කාලකින් මේ ආඥා පනත ගෙනාවු එක පිළිබඳව. ඒ වගේම මට ඉස්සෙල්ලා කතා කරපු මන්ත්‍රීවරුන්ගේ ඒ කතා මම අහගෙන ඉන්නකොට අපේ අලි මිනිස් ගැටුම ගැන කතා කරා. ඒ වගේම වෙනත් කාරණා ගැන කතා කරා. අපි ඒ වගේම අර වඳුරෝ වැඩි වෙලා රිලව් වැඩි වෙලා ඒ භෝගවලට වෙන හානිය පිළිබඳව ගැන කතා කරා. හැබැයි ඇත්තටම ඇමතුමනි අපි මේක මොන කෝණකින්ද බලන්න ඕනේ කියලා බැලුවොත් එහෙම මම විශ්වාස කරනවා අපි මේ බලන්න ඕන කෝණය තමයි බලන්න ඕනේ දේශගුණ විපර්යාස පැත්තකින් තමයි බලන්න ඕනේ. එහෙම නැත්නම් අර ක්ලයිමේට් චේන්ජ් කියන ග්ලෝබල් වෝමින් පැත්තෙන් තමයි බලන්න ඕනේ. මේකට අද අපේ කැලෑ ප්‍රමාණය ශීඝ්‍රයෙන් අඩු වීගෙන යනවා. ඒ වගේම අද ලෝකයේ උෂ්ණත්වය එන්ඩෙන්ඩෙන්ඩ වැඩි වෙලා තිබෙනවා. ගිය අවුරුද්ද තුලදී විතරක් අපි දැක්කා ඇමසන් කැලෑවේ ගිනි ගන්නවා. ඒ වගේම කොංගෝ කැලෑව ගිනි ගන්නවා. ඒ වගේම ඉන්දුනීෂියාවේ තිබිච්ච කැලෑ ටික ගිනි ගන්නවා. අපි දැක්කා ඕස්ට්‍රේලියාවේ ඒ කැලෑ ඔක්කොම ගිනි අරගෙන ඉන්පස්සේ සත්තු විශාල ප්‍රමාණයක් මිලියන 600ක්ද කොහෙද ඔන්න වගේ ප්‍රමාණයක් ඒ සත්තු මැරෙනවා. අපි දැක්කා ඕස්ට්‍රේලියාවේ කට්ටියට ඒ වතුර ප්‍රශ්නයක් ඒ උග්‍ර වෙලා ගිහිල්ලා ඉන්න ඔටුවන්ට ගිහිල්ලා වෙඩි තියලා ඒ ඔටුවන්ව මරනවා. ඉතින් මං හිතන්නේ අපි මේකට මූලික හේතුව වෙලා තිබෙන්නේ ඒ ලෝකයේ උෂ්ණත්වයේ එන්ඩෙන්ඩෙන්ඩ වැඩි වෙලා තිබෙනවා. විශේෂයෙන්ම අර කාබන් ෆොසිල්ස් ඒවා ගිනි තියෙන ඒ පුච්චන එක හින්දා. ඒ වගේම අපි දැක්කා ලෝකයේදී ග්‍රේටා තර්න්බර්ග් වගේ ඒ ඉස්කෝල ළමයි ඒ ඉස්කෝල යන්නේ නැතුව ඒ කට්ටිය ගිහිල්ලා උද්ඝෝෂණය කරලා ඒ දේශපාලනඥයන්ටත් ඒ වගේම ඒ තීන්දු ගන්න කට්ටියට යම්කිසි විදිහකට බලපෑමක් කරනවා. අපි මීට වඩා දෙයක් කරන්න ඕනේ කියලා. අද ලංකාවේදී බැලුවත් අපි මං හිතන්නේ අද දිනේ අපි එළියට ගිහිල්ලා බැලුවත් අපි දකිනවා විශාල උෂ්ණත්වයක් තිබෙනවා සාමාන්‍ය මේ ජනවාරි මාසේ. අපි කෑගල්ල ප්‍රදේශයේ වගේ දියා බැලුවොත් එහෙම අපි මීට මාසකට ඉස්සෙල්ලා හොඳට වැස්ස තිබුණා. නමුත් අද වෙනකොට ගරු ඇමතුමනි දැන් වතුර ප්‍රශ්නයක් එනවා. ඉතින් මං හිතන්නේ මේකට අපි මොකද්ද අපි ගන්න ඕනේ තීන්දුව කියලා අපි කල්පනා කරන්න උවමනාවක් තිබෙනවා. අද මම රවී ෆර්නැන්ඩෝ කියලා ඉන්සියාඩ් විශ්වවිද්‍යාලයෙන් වැඩ කරන ලෙක්චර් කෙනෙක් හම්බුනා. ඊපස්සේ එතුමා කියනවා අද ලෝක ආර්ථිකය තිබෙනවා ට්‍රිලියන 80ක්. බැරි වෙලාවත් මේ කාල උෂ්ණත්වය 1.5කින් වැඩි වුණොත් එහෙම මේකට වෙන බලපෑම ට්‍රිලියන 57ක් කියලා. ට්‍රිලියන 57ක්. දැන් ගිය අවුරුදු 120 දිහා බැලුවොත් එහෙම ඒ උෂ්ණත්වය වැඩි වෙලා තිබෙනවා සෙන්ටිග්‍රේඩ් 1.07කින්. ඉතින් මං හිතන්නේ මේක විශාල ප්‍රශ්නයක්. අද දේශපාලනඥයෝ එහෙමත් නැත්නම් ඒ තීන්දුව ගන්න කට්ටිය මේකට එච්චරම උනන්දුවක් දක්වනවාද කියන එක මම දන්නේ නැහැ. අපි ගත්තොත් එහෙම අද විශාල අභියෝගයක් තිබෙනවා මානවයා හැටියට අපිට තව අවුරුදු 100ක් අවුරුදු 200ක් ඇත්තටම මේ පෘථුවේ ජීවත් වෙන්න පුළුවන්ද කියලා ඒ අභියෝගයට අපිට මුහුණ දෙන්න වෙනවා. එහෙමනම් මම හිතන්නේ මෙතනදී අපිට අර පක්ෂපාත බලන්නේ නැතුව අපිට යම් කිසි විදියකට ඒ තීන්දුව ගන්න ඕනේ. හැබැයි මෙතනදී අපි එක දෙයක් අපි තේරුම් ගන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවා. මේ ප්‍රශ්නේ අනුරාධපුරයටවත් ඒ වගේම මේ ප්‍රශ්නේ කෑගල්ලටවත් ඒ සීමා වෙච්ච ප්‍රශ්නයක් නෙවෙයි, මේක ලෝක ප්‍රශ්නයක්. එහෙමනම් අපි අනික් රටවල් එක්කත් මේ තීන්දුව ගන්නකොට අපි යම් කිසි විදියකට අපි ඒ කටයුතු කරන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවා. ඉතින් ඒ වගේම මම හිතන්නේ මේ කාලගුණ විපර්යාසා දිහා බැලුවොත් එහෙම අපි දකිනවා ඒ ලෝකයේ උෂ්ණත්වය එන්ඩෙන්ඩෙන්ඩ වැඩි වෙනකොට ඒ වතුර වාෂ්ප වෙන ප්‍රමාණයත් එන්ඩෙන්ඩෙන්ඩ වැඩි වෙනවා. එතකොට ඒ වතුර ආපහු පෘථුවියට එන ප්‍රමාණයත් එන්ඩෙන්ඩෙන්ඩ වැඩි වෙලා තිබෙනවා. අපි දැක්කා දැන් ඔය මුම්බයි නුවර වගේ ඒ ප්‍රදේශවල අපි දැක්කා එක පාටම ඒ මාස 3ක මාස 6ක වැටෙන වතුර ප්‍රමාණයක් ඒ දවසකින් වැටෙනවා. මෑතකදී ජකාර්තා නුවරත් මේක වුණා. ඒ වගේම දැන් ලංකාවෙත් අපි දකිනවා ඒ විද්‍යාඥයෝ කියනවා ඒ එන වැහි ප්‍රමාණය ඒ විදියටම ආවට මේක අර මාස 3කින් එන ප්‍රමාණය එතකොට යම් කිසි විදියකට ඒ සුමානකින් දෙකින් එනවා කියලා. එතකොට වතුර ප්‍රශ්න ඇති වෙනවා. වතුර පොළවේ රැඳිලා සිටින්නේ නැහැ. ඉතින් එතකොට මේක ඍජුවම මේ කෘෂිකර්මයට බලපානවා. අපේ ගොවියන්ට මේක බලපානවා. ඉතින් දැන් මෙන්න මේ වගේ පසුබිමක් තියද්දී අපි මොන වගේ ප්‍රතිපත්තිද ඉදිරියට ගෙනියන්න ඕනේ කියන එක විශේෂයෙන්ම ඔබතුමාට විශේෂ වගකීමක් තිබෙනවා. එතකොට මම හිතන්නේ මේ ප්‍රශ්න නිරාකරණය
කරලා නම්
රටක් හැටියට ඒ වගේම මෙතනදී සියලු රටවල් එක්කව වෙලා අපි මේවට තීන්දුව ගන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවා. විශේෂයෙන්ම ඔබතුමා මෙම අබේ භූමි හතරක් දෙකක් ඒ වගේම වන උද්‍යාන හතරක් නම් කරපු එක මම හිතන්නේ මේක හරි මාර්ගයක් හොඳ තීන්දුවක්. නමුත් අපි මීට වඩා දෙයක් කරන්න ඕනෑ කියමින් මගේ වචන සල්පමන්නේ කරනවා.
ස්තුතියි. ඊළඟට කරු සුජිත්
ගරු මන්ත්‍රීතුමනි, වනජීවී හා විශ්වතා ආඥාපලතයත්වේ අදත් ප්‍රකාශ කරන අවස්ථාව සලසාදීම් පිළිබඳ ඔබතුමාට මගේ ස්තුතිය පළමුකොටම පිරිනමනවා. ඒ වගේම මම මේ අවස්ථාවේදී ගරු අමාත්‍යතුමාගේ අවධානය සඳහා යොමු කරන්න කැමතියි. විශේෂයෙන්ම වනජීවී හා සංචාරක අමාත්‍යාංශයේ අධීක්ෂණ මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් මම අවුරුදු කීපයක් වැඩකටයුතු කෙරුවා. ඒ අවස්ථාවේ හඳුනාගත් කරුණු කීපයක් මම මේ අවස්ථාවේදී කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම අපි මේ කෑගල් දිස්ත්‍රික්කයේ ඇති පින්නවල අලි අනාථාගාරය සම්බන්ධව තියෙන අඩුපාඩුකුණුත් ඒකේ සංවර්ධනය සඳහා අපි ඉදිරිපත් කළ පදා සම්බන්ධව ඔබතුමාගේ අවධානය සඳහා යොමු කරන්න කැමැතියි. විශේෂයෙන්ම පින්නවල අලි අනාථාගාරය සම්බන්ධව අපි මූලික සාකච්ඡාවක් පැවැත්වුවා. එතෙන්දී විශේෂයෙන්ම අපට මතකයි පහුගිය කාලේ නඩු තියෙන අලි අතුන් කීප දිනෙක අලි අනාථාගාරයට සම්බන්ධ කරලා තිබුණ අවස්ථාවේදී එතෙන්දී ප්‍රශ්නකාරී තත්ත්වයක් පැන නැගිලා තිබුණා. ඒ අවස්ථානුකූල දිගින් දිගටම නිලධාරීන් අපෙන් ඉල්ලීමක් කරලා තිබුණ අමාත්‍යාංශයෙන් මේ අලි ටික වෙනත් ස්ථානයකට යවන්න කටයුතු කරන්නයි කියලා. ඉතින් ඒ සම්බන්ධව කෑගල දිස්ත්‍රික්කයේ අපි දිසාපතිතුමත් එක්ක සාකච්ඡා කරලා තිබුණා. ඒ වගේ විශේෂයෙන්ම වන සත්ත්ව උද්‍යාන දෙපාර්තමේන්තුවත් එක්ක මේ සම්බන්ධව සාකච්ඡා කෙරුවා. ඒකේ ප්‍රතිඵලයක් හට ගරු අමාත්‍යතුමනි විශේෂයෙන් මේ අලි අතුන් ටික නැවත වරක් අයිතිකරුවන්ට දෙන්න, විශේෂයෙන්ම අධිකරණ තීන්දුවක් අරගෙන අයිතිකරුවන්ට දෙන්න අවශ්‍ය තීන්දුව අරන් තියෙනවා කියන එක මේ අවස්ථාවේදී මම කියන්න ඕනේ. ඒ නිසා නැවත වරක් ඒ අය ඉල්ලීමක් කරනවා මේ කඩිනමේ මේ අලි අතුන් ටික ඒ අයට දීලා හරි එහෙම නැත්නම් වෙනත් ස්ථානයකට යැවීමට කටයුතු කරන්න කියන එක තමයි මූලික වශයෙන් ඉල්ලා තියෙන්නේ. ඊට අමතරව ගරු අමාත්‍යතුමනි විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේ කෑගල දිස්ත්‍රික්කයේ හෝටල් එහෙම නැත්නම් හෝටල් හිමියන්ගේ සංගමයක් පිහිටවලා තියෙනවා. ඒ සංගමයේ විශේෂයෙන්ම රබුකන ආශ්‍රිතව තමයි වැඩි පිරිසක් සම්බන්ධ වෙලා තියෙන්නේ. මේ අය මේකේ දියුණුව සඳහා යෝජනා කීපයක් කරලා තියෙනවා. විශේෂයෙන්ම සංචාරකයන් ගෙන්න ගැනීම සඳහා වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියලා මූලික සාකච්ඡාවක් තිබුණා. ඒකේ ප්‍රතිඵලයක් හැටියට දැනට විශේෂයෙන් මම හිතන්නේ හෙට අනිද්දා පටන් ගන්නවා රාත්‍රී වෙළඳපළක්. ඒ කියන්නේ විශේෂයෙන්ම ආහාර පාන ගන්නත් ඒ වගේම ද්‍රව්‍ය මිලට ගැනීම සඳහාත් වැඩපිළිවෙළක් සකස් කරන්න ඕනේ කියලා රාත්‍රී කාලේ සංචාරකින්ට මේ ස්ථානට පැමිණෙන්න එහෙම නැත්නම් වැඩි සංචාරක ආකර්ෂණයක් ලබා ගැනීම වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කරලා තියෙනවා කියලාත් මේ අවස්ථාවේදී මම මතක් කරන්න ඕනේ. ඒසා ගරු මන්ත්‍රීතුමනි හැමතුමාගේ අවධානය යොමු කරන්න ඕනේ. මොකද මේ සඳහා පහසුකම් ටිකක් ලබා දෙන්න ඕනේ. විශේෂයෙන් මාර්ග සමාධිකාරියත් එක්ක සාකච්ඡා කරලා මේකට මාර්ගය පුළුල් කරලා ඒ සබා අවශ්‍ය කරන ඉඩ පහසුකම් ලබා දෙන්නත් ඒ වගේ මූලික වශයෙන් අඩුම ගානේ මූණුවර විශේෂයෙන්ම සංචාරක කෙනෙකුට සංචාරකයට තියෙන අඩුපාඩුකම් සම්බන්ධව ඒ වගේම සංචාරකයන් එනකොට එතන ආකර්ෂණීය දැකුම්කල ස්ථානයක් බවට පත් කරගන්න ඕන නිසා මූලික වශයෙන් එතන තියෙන ස්ථානේ මූණුවර ඒවගේම දර්ශනීය ප්‍රදේශයක් බවට පත් කරන්න අවශ්‍ය මූලික කරුණු කාරණා කීපයක් තියෙනවා. ඒක මම හිතන්නේ මහාමාර්ග දෙපාර්තමේන්තුවත් එක්ක සාකච්ඡා කළා තමයි මේක කරන්න සිද්ධ වෙන්නේ. ඒ නිසා ඔබතුමාගේ අවධානය යොමු කරන මේ සම්බන්ධ විශේෂ අවධානයක් යොමු කරලා පින්නවල ඒ සංචාරක කලාපයේ දියුණු කරන්නට, එහෙම නැත්නම් පින්නවල අලියානාතා කර ආශ්‍රිතව තියෙන ප්‍රදේශයේ දියුණු කරන්නට යම් කිසි වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්නයි කියලා. ඊට අමතරව මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමති විශේෂයෙන්ම වනජීවීන් හැටියට අද මම හිතන්නේ දැවැන්ත ප්‍රශ්නයක් මතුවලා තියෙනවා වතු ආශ්‍රිතව. වතු ආශ්‍රිතව තියෙන දිවියන් සම්බන්ධව පහුගිය කාලේ කතා කරුවා. ඒ වගේම පුවත්පත්වලත් අපි දැක්කා මාධ්‍ය මගිනුත් ඒ සම්බන්ධ ප්‍රචාරක වෙලා තිබුණා. ඊයේ පෙරේදා කළු දිවියෙක් මං හිතන්නේ අපේ ලංකාවට ආවේනික වෙලා තිබුණ දිවියෙක් අතුරුදහන් වෙලා හිටපු දිවියෙක් දැන් හොයාගෙන තියෙනවා කියලා. ඒ වගේ මම කියන්න ඕනේ විශේෂයෙන්ම වතුකම් කර ජනතාවගේ මැසිල්ලක් තියෙනවා. සමහරක් වතුවල මේ වනජීවීන් ගැවසෙන නිසා එයාගේ ආරක්ෂාව සඳහා යම් කිසි ගැටලු සාගත තත්ත්වයක් තියෙනවා. ඒ සම්බන්ධව දිගින් දිගටම පහුගිය කාලේ ප්‍රශ්න මතුවලා තිබුණා. ඉතින් ඒ වගේම තමුන්නාසට කියන්න ඕනේ මේ අවස්ථානකට යටිගන්තර ප්‍රදේශයේ මේ තත්ත්වය සම්බන්ධ ප්‍රශ්නයක් මතුවලා තිබුණා. වතු කම්කරුවන් විසිනුත් ඒ වගේම ගම්වාසීන් විසින් මන්දක් දාලා ඒ දිවිය දෙන්නෙක් මරණ දාලා කටයුතු කරලා තිබුණා. ඉතින් මම හිතන්නේ මේක සම්බන්ධ අපි විසඳුමක් ගන්න ඕනේ. මොකද දිවියන් බඳ වෙලා යන අවස්ථාවක් තියෙන අවස්ථාවේදී අපි මේක රකින්න විශේෂයෙන් වතුකරේට ආශ්‍රිත යටිගන්තර විතරක් නෙමෙයි හැටන් ප්‍රදේශයේ, නුවරඑළිය ප්‍රදේශයේ, නාවලපිටිය ප්‍රදේශයේ මේ සම්බන්ධ විධිමත් වැඩපිළිවෙළක් කරලා මේ දිවිය ටික ආරක්ෂා කිරීමේ වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්නයි කියලත් මම මේ අවස්ථාවේදී ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටින කැමැතියි. ඊට පස්සේ ඊට අමතරව ගරු ඇමතුමනි, ගරු මන්ත්‍රීතුමනි, අනික් කාරණාව තමයි අපි කවුරු කතා කරන ප්‍රශ්නයක් තමයි මේ වන සතුන් නිසා අපේ වගාවට සිද්ධ වෙන හානිය. විශේෂයෙන් මම දන්නවා විශේෂ කෘෂිකර්මයේ පැත්තේ ගත්තොත් අපි වගාව සඳහා දිරිමත් කරනවා. අපි හැම කෙනාටම කියනවා තමන්ගේ ඉඩකඩමක් තියෙනවා නම්, තමන්ට ඉඩම් තියෙනවා නම් මේවා සම්බන්ධ වගා කටයුතු කරන්නයි කියලා. ඒ වගේම දැන්ටේ කටයුතු කරනවා, පොල් වගාව තියෙනවා, ඒ වගේම අනිකුත් වගාවන් ආශ්‍රිතව මම හිතන්නේ වන සතුන් හින්දා විශාල හානියක් අද වෙනකොට සිද්ධ වෙන ඉතින් ඉතින් අපි මේ සම්බන්ධවත් පහුගිය කාල සීමාවතුදී විවිධ සාකච්ඡා පැවැත්වුවා. විශේෂයෙන් සම්බන්ධීකරණ කමිටුවේ සභාපතිවරයා හැටියට කෑගල් දිස්ත්‍රික්කේ මම වෙනම සාකච්ඡාවක් කරුවා. පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයෙන් ඇවිල්ලා ඉවරලා ඒ සම්බන්ධ පරීක්ෂණයක් කරලා
මන්ත්‍රීතුමනි තව විනාඩි 2ක් තියෙනවා.
බින්දයා කරන වැඩසටහනක් සකස් කරන්න ඕනේ කියලා ඉතින් මම ගරු ඇමතුමනි ඒක කවුරුත් කරන්නේ නැහැ. ඒ නිසා අනි කඩිනමින්ම අඩුම ගාන මේ සතුන් වඳ කරන්නවත් ඒ වගේ නීති අනුකූල ක්‍රමයකින් ඒ කටයුත්ත කරන්න ඕනේ කියන එක තමයි මේ අවස්ථාවේ කියන්නේ. නැත්තම් ලොකු හානියක් මේ වන සතුන් නිසා වගාවට සිද්ධ වෙනවා කියන එක අමුතින් කියන්න අවස්ථාවක් නැහැ. ඒ නිසා විශාල වශයෙන් ආර්ථික වශයෙන් ලොකු හානියක් තියෙනවා. ඉතින් කාල වේලා ඉක්ම ගිය නිසා ගරු ඇමතුමනි, ගරු මන්ත්‍රීතුමනි මම දීර්ඝ වශයෙන් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. තව එක කාරණාවක් මතු කරන්න ඕනේ. මොකද යටිගන්තර ප්‍රදේශයේ කන්දල්ලේ වත්ත තියෙනවා. ඒක ජනතා වස් සංගාධර මණ්ඩලයට අයිති. මේකේ අක්කර 1101ක් තියෙනවා. අක්කර 1101ක් තියෙනවා ගරු ඇමතුමනි. මේක වනජීවී කලාපයක් බවට පත් කරන්න පුළුවන්. දැන්ටමත් වන සතුන් ඉන්නවා. නමුත් මේක ජනතා වස්සංගාධර මණ්ඩලයේ කිසිම වගාවක් කරලා නැහැ. මේක දැන් කැලයක් බවට පත් වෙලා තියෙන්නේ. මේ සම්බන්ධව ඉල්ලීම් කරලා වනජීවී දෙපාර්තමේන්තුවෙන් ගිහිල්ලා මේ සම්බන්ධව වාර්තාවකුත් තරම් තියෙනවා. කන්දල්ලේ වත්ත යටිගන්තර ප්‍රදේශයේ තියෙන නාවල පිටිටත් මායින් වෙනවා. ගරු ඇමතුමනි, කිතුගල ප්‍රදේශිනුත් සම්බන්ධ වෙන්න පුළුවන්. ඉතින් මේකේ අක්කර 1000ක තියෙනවා. මේක මම ඉල්ලා හිටනවා ජනතා වස්සංගාධර මණ්ඩලයෙන් පවරගෙන මේක වනජීවී කලාපයක් බවට පත් කරන්න කටයුතු කරන්න. මොකද මේක අපේ කිතුගල ප්‍රදේශයේ සංචාරක ප්‍රදේශයටත්, ඒ වගේම නාවල පිටි පැත්තේ නුරලී පැත්තෙනුත් මේ සංචාරක කලාපයක්, එහෙම නැත්නම් වනජීවී කලාපයක් බවට පත් කරන්න පුළුවන්කම තියෙනවා කියලත් මම මේ අවස්ථාවේ මතක් කරනවා. ඒ නිසා මම දීර්ඝ වශයෙන් කතා කරන්නේ නැහැ. විශේෂයෙන්ම අද මම හිතන්නේ මේ කෙරෙහි සම්බන්ධව ඒ වගේ වනජීවී අමාත්‍යතුමාට ඔබතුමාට මම විශාල කාර්යභාරයක් තියෙනවා මේ රටේ දියුණුව වෙනුවෙන් කරන්න. ඒ සියලු කටයුතු කරන්න ඔබතුමාට ශක්තිය ධෛර්යය වාසනාව ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන සල්ප ප්‍රාර්ථනා කරන බොහොම ස්තුතියි.
ස්තුතියි.